الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله مولانا العظيم علوات أرلالا نكرت أنبوديا الله تعالى أولي فير نامتنا لإن خطبة فرسنغتنا نعرم بمسيكري إلا فهلم சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை இந்த உலகத்திலே ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்திருக்கிறான், சோடிகளாக படைத்திருக்கிறான். ஆணை மாத்திரம் படைக்கவில்லை, பெண்ணை மாத்திரம் படைக்கவில்லை. சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது மாதிரியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அவர்கள் இரண்டு பேரையும் ஒரு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஆண்களையும் பெண்களையும் படைத்து அவர்களை இந்த உலகத்திலே சமூகமாக மாற்றி இருக்கிறான் அல்லாஹு தஆலா. சோடிகளாக அமைத்திருக்கிறான் உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருட்களிலும் சோடிகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நாங்கள் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் நாங்கள் சோடிகளை அமைத்திருக்கிறோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லா இடங்களிலும் அதனை பார்க்கிறோம். ஒரு தாவரத்தில் கூட பார்க்கிறோம், மிருகங்களில் கூட பார்க்கிறோம். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரிய ஏற்பாடாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் கலக்க லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன். அல்லாஹு தஆலா உலகத்திலே இருக்கிறதா என்பதற்கான அடையாளங்களிலே ஒன்று என்னவென்றால், உங்களிடமிருந்து உங்களுடைய தோடிகளை படைத்திருக்கு, ஜோடிகளை படைத்திருக்கு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக ஆதாரமாக அது இருக்கிறது என்று சொல்லுகிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய தூய்மையான, அவன் எவ்வளவு பெரிய அறிவுள்ளவன், எவ்வளவு பெரிய திட்டமிடலை கொண்டவன் என்பதை அதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்களை படைத்து அவர்களுக்கென்று தனியான பிறப்புறுப்புகளை படைத்து, பெண்களை படைத்து அவர்களுக்கென்று தனியான பிறப்புறுப்புகளை படைத்து, இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் ஆசை செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் அவற்றை உண்டு பண்ணி, அந்த இரண்டு பேரும் ஒருவர் இன்னொருவரை கவரக்கூடிய ஏற்பாடுகளை அவர்களுடைய உடம்பிலே அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து, இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா ஏன் செய்திருக்கிறான் என்றால் ஒரு பெரிய நோக்கத்தோடு செய்திருக்கிறான். அந்த அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஏற்பாட்டை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னதி தாலிக்க லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே மிகவும் அதிகமான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவை காட்டக்கூடிய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறான். அப்படியாக இருந்தால் இந்த ஏற்பாடு தானாக நடக்கவில்லை, இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்யவில்லை, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அல்லாஹு தஆலா தான் செய்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு ஆண்களையும் பெண்களையும் படைத்து அல்லாஹு தஆலா ஜோடிகளாக படைத்து அல்லாஹு தஆலா அந்த இரண்டு பேரும் திருமணம் செய்ய வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும், பிள்ளை குட்டிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். வரப்பது அரசனா உசுலமின் கபலி வஜாயும் நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ரசூல்மார்களை நாங்கள் இந்த உலகத்திலே அனுப்பி அவர்களுக்கு மனைவியர்களையும் அவர்களுக்கு சந்ததிகளையும் கொடுத்தோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் செய்வது என்னுடைய வழிமுறையாக இருக்கிறது. யாரெல்லாம் திருமணம் செய்யவில்லையோ அவர்கள் என்னுடைய வழியை புறக்கணித்தவர்களாக மாறுவார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மாத்திரமல்ல அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, எனவே சோழிகளாக அல்லாஹு தஆலா மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்தான். மாத்திரமல்ல அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்த்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே. எனவே திருமணம் என்பது, குடும்பமாக வாழ்வது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கோட்பாடாக இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி சொல்வார்கள் ஃபேமிலி ஓரியண்டட் ரிலிஜன், அது ஒரு குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கின்ற பெரும்பாலான மதங்கள் மனிதனுடைய பிராணியல் ஆசையை முழுமையாக கட்டுப்படுத்தினால்தான் இறைவனுடைய நெருக்கத்தை அடைய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இதனை நாங்கள் பார்த்தோம். மனிதன் குடும்பமாக இருந்தால் அவன் இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடுவான், எனவே அவனுடைய ஆத்மீகம் பாதிக்கப்படும் என்று சொல்லுகின்ற பல மதங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரம்மச்சாரியத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் குடும்பமாக வாழாமல் அவர்கள் அவர்கள் ஆலயங்களிலும் அவர்களுடைய தனிப்பட்ட ஆசிரமங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் புதிதாக கண்டுபிடித்த சுரவரமாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம், அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஏற்பாடு சோடிகளை உலகத்திலே படைத்திருக்கு. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாங்கள் எல்லோரும் திருமணம் செய்து குடும்பமாக வாழ வேண்டும் என்று. ஏன் அவ்வாறு குடும்பமாக வாழ வேண்டும், அதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே பலர் திருமணம் செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சன்னியாசிகளாக வாழ்கிறார்கள், குடும்பத்தில் இருந்து தூரமாகி வாழ்கிறார்கள். அல்லாஹு தஆலா குடும்பமாக அமைய வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நீங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை உணர வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய திருமண வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நன்னடியார்கள், ஒரு மனிதன் தனித்தவனாக இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம் வரமாட்டார், அவருடைய உள்ளத்திலே ஒரு நிம்மதி வரமாட்டார். அவன் ஒரு ஒப்பசிட் செக்ஸ் எனப்படக்கூடிய ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் உருவாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதனை சொல்லுகிறான். திருமணம் முடிப்பதற்காக முன்னர் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருந்த எத்தனையோ விதமான கவலைகளை, விருப்பங்களை தான் திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய மனைவியோடு பகிர்ந்து கொள்கிறான். ஒரு மனைவி திருமணம் முடிப்பதற்கு முன்னால் எத்தனையோ விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது என்று வருகின்ற பொழுது, திருமணம் முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய கணவனோடு பகிர்ந்து கொள்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்தினுடைய நோக்கம் மனதிலே சந்தோஷத்தை வரவழைப்பது, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை தருவது, இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹு சொல்லுகின்றான், நீங்கள் திருமணம் செய்து கொண்டதன் மூலமாக அந்த பெண்கள் உங்களிடமிருந்து ஒரு உறுதியான உடன்படிக்கையை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் 24 மணித்தியாலத்திலே மிக அதிகமாக சந்திப்பது தனது மனைவியை, தனது பிள்ளைகளை, தன்னுடைய நேரத்திலே பெரும்பாலான பகுதியை கழிப்பது தனது வீட்டிலே. அந்த வீட்டிலே நிம்மதி இருக்கும், அந்த வீட்டிலே சந்தோஷம் இருக்கும். தன்னுடைய வியாபார தளத்திலே, தன்னுடைய பாதையிலே, தன்னுடைய பிரயாணத்திலே காண முடியாத ஒரு சந்தோஷத்தை அவன் ஒழுக்கமான முறையிலே குடும்பத்தை அமைத்துக் கொண்டால் அந்த வீட்டிலே அவனால் கண்டுகொள்ள முடியுமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வஜாரலக்கும் மின் புயூதிக்கும் சக்கன, உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணத்தினுடைய நோக்கம் மனதிலே சந்தோஷம், மனதிலே ஒரு கழிப்பு, மனதிலே ஒரு வகையான பரவசம் இது ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய நோக்கமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு நோக்கத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு மனிதன் கற்போடு வாழ வேண்டுமா, தன்னுடைய பார்வையை தவிர்த்து கொள்ள வேண்டுமா, அவன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இளைஞர்களே, உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுடைய பார்வைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய கற்பை அது பாதுகாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த மனிதன் உரிய முறையிலே திருமண வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றானோ அந்த மனிதனுடைய பார்வை தாழ்த்தப்பட்டதாக இருக்கும். அவன் ஹராமானவற்றை பார்க்க மாட்டான், மாத்திரமல்ல அவனுடைய கற்பு கேடப்படும், அவனுடைய வாழ்க்கையிலே எழுச்சி இருக்க மாட்டாது, அவனுடைய வாழ்க்கையிலே பொறுப்பாளர் உறவு என்பது இருக்க மாட்டாது, அவன் மற்ற பெண்களை நாடு செல்கின்ற ஒரு நிலையில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். எனவே ஒரு மனிதனுடைய கற்பை கேழுவது, ஒரு மனிதனுடைய பார்வையை கேழுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின், திருமண வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. திருமணத்துக்குள் வைத்திருக்கிறான் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல சகோதரர்கள், ஒரு மனிதன் திருமணத்துக்கு முன்னால் இருக்கின்ற நிலைக்கும் திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்ற நிலைக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. திருமணம் முடித்தவர்களுக்கு அது தெரியும், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருகிறது, ஒரு பொறுப்புணர்ச்சி வருகிறது. நான் உழைக்க வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், நான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தவர்களுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வருகிறது திருமணத்துக்கு பின்னால். அவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சிகள் வருவது மிக குறைவானதாகத்தான் இருக்க முடியும். கணியத்துக்குரியவர்களே, திருமணத்தினுடைய நலன்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு மனிதன் நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மனிதன் முதுமை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவனுக்கு பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால், உற்றார் உறவினர்கள் இருப்பார்களாக இருந்தால், திருமணத்தின் மூலமாக அவன் ஒரு பெண்ணை அடைந்து கொள்ளக்கூடிய, ஒரு மனைவியை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகமாக இருந்தால், அவனுடைய நோயின் பொழுது, அவருடைய கஷ்டத்தின் பொழுது, அவருடைய முதுமையின் பொழுதெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவனுக்கு சாச்சா மாமா என்றெல்லாம் ஆட்கள் அங்கு இருப்பார்கள். அவன் தனிக்கடையானாக இருப்பானாக இருந்தால், அவன் திருமணம் முடிக்காதவனாக இருப்பானாக இருந்தால், அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இருப்பார்கள் அல்லது குறைவாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியாக திருமணம் முடிப்பதனுடைய பிரதானமான இன்னும் ஒரு நோக்கம்தான் பிள்ளைகளை, சந்ததிகளை பெற்றுக் கொள்வது என்று நாங்கள் பார்க்கிறோம். சந்ததி பெருக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக உங்களுடைய அதிகமான பிள்ளைகளை வைத்து நான் நாளை வறுமையிலே பெருமைப்படுவேன், என்னுடைய உம்மத்து அதிகமாக பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் என்று பெருமைப்படுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், மனித வளம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த வளம் இல்லாத போது அந்த சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கி சென்றடையும். குறிப்பாக மேற்கத்திய உலகத்திலே நாங்கள் அதனை பார்க்கிறோம். நாம் இருவர் நமக்கிருவர் என்ற அந்த கோட்பாட்டின் கீழ் அவர்கள் வாழ்வதன் காரணமாக, ஏன் பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் இருப்பதன் காரணமாக, அங்கு கீழே செய்ய நாடுகளில் இருந்து லேபர்ஸ் எடுத்துச் செல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், கீழே நாடுகளிலே அப்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட மிக அருமையான பல நோக்கங்களை கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப அமைப்பு, இந்த குடும்ப அமைப்பு தற்போது உலகத்திலே சிதைவடைந்து வருகிறது. புரோக்கன் ஃபேமிலிஸ் எனப்படக்கூடிய உடைந்த குடும்பங்களை நாங்கள் மிக அதிகமாக பார்த்து வருகின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் எனப்படக்கூடிய நாடுகளிலே இருக்கின்ற டிவோர்ஸ் ரேட்டை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்தக்க பல தகவல்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியுமாக. 2000 பதினேழாம் ஆண்டு உலகத்திலே எடுக்கப்பட்ட ஒரு மதிப்பீட்டின்படி திருமணம் செய்பவர்களிலே முழு உலகத்திலும் 44% % அவர்கள் டிவோர்ஸிலே தங்களுடைய திருமணத்தை முடிக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கின்ற மிகவும் வளர்ந்த ஒரு நாடாக இருக்கின்ற லக்சம்பர்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டார், அந்த திருமணம் முடிப்பவர்களிலே 87% அவர்களுடைய வாழ்க்கையிலே டிவோர்ஸை சந்திக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது ஸ்பெயினை பொறுத்தவரையில் 65% இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு மாதத்திற்கு 400 டிவோர்ஸுகள் இடம்பெறுவதாக நாங்கள் அறிக்கைகளின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு மோசமான ஒரு கட்டத்திற்கு குடும்ப வாழ்க்கை வந்திருக்கிறது. சிங்களத்திலே சொல்லுவார்கள், இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் டெதரணுவா என்று சொல்வார்கள். அவ்வளவு தூரம் மோசமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது. எப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனைவியோடு அவன் பகைத்துக் கொள்கின்றான், எப்போது அவனுடைய குடும்ப வாழ்க்கை சிறைமுற ஆரம்பிக்கிறதோ அந்த நேரத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சூறாவளிகள் வீச ஆரம்பிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. முதலாவது அவனுடைய பாணியை ஆட்சியை தீர்த்துக் கொள்வதற்கான மிகவும் பாதுகாப்பான ஏற்பாட்டை அவன் இழந்து விடுகின்றான். அவன் குறுநடத்தைக்கு சம்பந்தப்படுகின்றான், அவன் ஒரு பால் உறவுக்கு சம்பந்தப்படுகின்றான். அவனுடைய உள்ளத்திலே பயங்கரமான நோய்கள், ஸ்ட்ரெஸ் போன்ற பயங்கரமான நோய்களுக்கு அவன் உள்ளாகின்றான். அவனுடைய சுகர் அதிகரிக்கிறது, அவனுடைய பிரஷர் அதிகரிக்கிறது, அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. காரணம், அவன் கால் பதித்திருக்கின்ற இடமாகிய அந்த வீட்டிலே அவனுக்கு நிம்மதி கிடையாது, அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. உலகத்திலே இருக்கின்ற ஸ்ட்ரீட் சில்ட்ரன் எனப்படுகின்ற வீதியோர சிறுவர்கள் அதிகரித்திருப்பதற்கும் காரணம் இந்த டிவோர்ஸ் அல்லது புரோக்கன் ஃபேமிலிஸ் என்பதை மறந்துவிடக் கூடாது. அண்மையிலே இலங்கையில இருக்கின்ற இந்த சிறைச்சாலையிலேயே ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவும், இலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற பெரும்பாலான கைதிகள் யார் என்றால் இந்த புரோக்கன் ஃபேமிலியிலிருந்து வந்தவர்கள் தான். தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒன்றில் செப்பரேட்டாக இருக்கிறார்கள் அல்லது பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டிலே நிம்மதி இருக்க முடியாது. அங்கிருக்கின்ற பச்சிளம் பாலகர்கள் பாதிக்கப்படுவார்கள், அங்கிருக்கின்ற உறவினர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இலங்கை நாடு ஒரு 3 மண்டல நாடாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கின்ற சில புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் அமெரிக்காவையும் மிஞ்சிவிட்டதோ எமது நாடு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எமது நாட்டிலே தமிழ் இன்ஸ்டிடியூஷன் என்பது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே தொடருமாக இருந்தால் அது ஒரு பயங்கரமான விளைவை தான் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வதேச ரீதியாக ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை ஆய்வு செய்து பார்த்தார். 2017 44% திருமணங்கள் டிவோர்ஸிலே முடிவடைகின்றன என்றால் அதற்கான காரணங்களை அவர்கள் ஆய்வு செய்து பார்த்தார். இப்போது அல்லாஹு தஆலாவுடைய தீனிலிருந்து மனித சமுதாயம் தூரமாகி ஓடுகின்றதோ, எப்போது அல்லாஹு தஆலாவை புறக்கணித்து மனிதர்கள் வாழ்கிறார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு தண்டனையை மனித சமுதாயத்துக்கு கொடுப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. மிக முக்கியமான காரணம் திருமணத்திலே பொருத்தப்பாடு இல்லாமல் இருப்பது, தன்னுடைய துணையை தெரிவு செய்வதிலே பொருத்தப்பாட்டை பார்ப்பதில்லை. அந்த முக்கியமான காரணத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வெளி கவர்ச்சிக்கு மயங்கி, அழகுக்கு மயங்கி, பணத்துக்கு மயங்கி, சில நேரங்களில் அவசரப்பட்டு சில முடிவுகளுக்கு வந்து தன்னுடைய துணையை தெரிவு செய்து கொண்டதன் காரணமாக எதிர்காலத்திலே அது ஒரு பெரிய பயங்கரமான விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்த டிவோர்ஸுக்கான காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இரண்டாவது மிக முக்கியமான காரணம், இன்ஃபிடாலிட்டி எனப்படுகின்ற கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் செய்கின்ற துரோகம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த விஷயத்திலே மிக கடுமையாக இருக்கிறான். விபச்சாரம் என்பது மிக மோசமான ஒரு பாவம். இன்னஹுக்கான அந்த விபச்சாரம் என்பது மிக கெட்ட ஒரு வழி என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்க விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். கணவனுக்கு விசுவாசமாக மனைவியும், மனைவிக்கு விசுவாசமாக கணவனும் இல்லாத போது அது முதலிலே அல்லாஹு தஆலாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்க முடியும், பிள்ளைகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்க முடியும், தன்னுடைய வாழ்க்கைக்கு செய்கின்ற ஒரு பெரிய துரோகமாக இருக்க முடியும். இந்த இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ட்ரக் அடிக்ஷன் எனப்படக்கூடிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுவது. நான்காவது காரணம், அபியூஸ் பிசிக்கலி மென்டலி எனப்படுகின்ற இந்த நான்கு காரணங்களையும் சர்வதேச ரீதியான காரணங்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இப்படியான மிக மோசமான நிலைகள் உருவாகுவதை மட்டும் இஸ்லாம் மனிதர்களை தடுத்திருக்கிறது. இஸ்லாம் அந்த விஷயத்தில் மிக கடுமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நினைப்பது போன்றல்ல. இஸ்லாம் மனிதனுடைய செக்ஷுவல் ஃபீலிங் எனப்படக்கூடிய பாலியல் உணர்வை மிக கடுமையாக வெளிப்படுத்துகிறது. திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்லுகிறது. மனிதர்கள் தங்களுடைய பார்வைகளை பாவமான காரியங்களிலே செலுத்த வேண்டாம் என்பதிலே மிக கவனமாக இருக்கிறது. ஐயகுமூமின் அபுசாரிஹின், ஐயகுமூனமின் அபுசாரிஹின். பாதையில் செல்வதாக இருக்கலாம், காரியத்தில் காரியாலயத்தில் வேலை செய்வதாக இருக்கலாம், இன்டர்நெட்டிலே பார்ப்பதாக இருக்கலாம். இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு ஹராமாக்கப்பட்ட அந்நிய ஒருவரை நான் பார்ப்பது ஹராம், அது அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை எனக்கு கொண்டு வரும் என்ற உணர்வு உள்ளத்திலே இருக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சூரத்தின் நூர் எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா பார்வையை தாழ்த்தும்படி சொல்லுகின்றார். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். நாங்கள் நினைப்போம், ஒரு சாதாரண ஒரு காட்சியை தானே பார்த்திருக்கிறோம் என்று. சில நேரங்களில் எமது வாழ்க்கையிலே ஒரு விபச்சாரம் இடம்பெறுவதற்கு, அல்லது எமது வாழ்க்கையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு டிவோர்ஸ் இடம்பெறுவதற்கான ஒரு அத்திவாரமாக அது இருக்க முடியும். எமது பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கின்ற அலங்கோலமான ஆடைகள், எமது மனைவிக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கின்ற மிக மோசமான ஆடைகள், தங்களுடைய அழகை காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலான ஆடைகள், சில நேரங்களில் அவர்களை ஒரு பெரிய தவறு சுட்டிச் செல்வதற்கான ஒரு ஆரம்பமாக இருக்க முடியுமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. கணேசுக்குரியவர்களே, அண்மை காலத்திலே இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு ஆய்வின்படி இந்த டிவோர்ஸ் ரேட் என்பது இலங்கையிலே அதிகரித்திருப்பதற்கான பிரதானமான காரணங்களிலே ஒன்று லேபர் மைக்ரேஷன் எனப்படக்கூடிய வெளிநாட்டுக்கு தொழில் செய்வதற்காக பலர் சென்று பல வருஷங்களாக அந்த நாடுகளிலே அவர்கள் காலத்தை கடத்துவது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான நீண்ட இடைவெளி இருப்பதுதான் ஒரு காரணமாக காணப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் முடித்தால் அந்த திருமணத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். நீண்ட காலம் ஒரு கணவன் ஒரு மனைவியை பிரிந்திருப்பது என்பது அந்த இரண்டு பேரும் தமக்கு தாமே செய்து கொள்கின்ற ஒரு பெரிய துரோகமாக இருக்க முடியும். நாம் சிறிய ஒரு விஷயமாக அதனை கருதலாம், ஆனாலும் கூட அது ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இனிதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது, எங்களுடைய நேரத்தை நாங்கள் எமது மனைவியருக்காக எமது பிள்ளையருக்காக வேண்டி ஒதுக்காமல் இருப்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் பயணம் செல்கிறோம், ஆனாலும் ஒரு நாளிலே எமது மனைவியருக்காக எமது பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் ஒதுக்கிய நேரம் இல்லை. எமது மனைவி எங்களோடு பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் எவ்வளவு கவனமாக அந்த மனைவிக்கு செவிமடுக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் 6000 சொற்களை அவள் பேசியாக வேண்டும், இல்லாவிட்டால் அவளுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்படும் என்று நவீன சைக்காலஜி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது உண்மையோ பொய்யோ எப்படி போனாலும் நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். எமது குடும்ப வாழ்க்கையிலே இரக்கம், பாசம், ஈடுபாடு, அக்கறை எந்த அளவு தூரம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். சாப்பாட்டு மேசையில் இருந்து கொண்டால் கூட அங்கும் ஹேண்ட் போனை வைத்துக் கொண்டு நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு தொழிலை விட்டு நின்று வந்துவிட்டால் எங்களுடைய டிவியை வாட்ச் பண்ணுவதிலே நான் எங்களுடைய காலம் போகிறது. நாம் தொழிலை விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் அங்கிருக்கின்ற பிள்ளைகளுடைய சுப செய்திகளை நாங்கள் விசாரிக்கிறோம். எங்களுடைய பெண்கள் இருப்பார்கள், வீட்டிலே இருப்பார்கள், மனைவியர் இருப்பார்கள், அவர்களுடைய சுகதுக்கங்களை நாங்கள் கேட்க வேண்டும். நாம் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எமது பிள்ளைகளுக்கும் மனைவியருக்கும் நாங்கள் முத்தம் கொடுத்து விட்டு வெளியேற வேண்டி இருக்கிறது. இது ஒன்றும் ஆபாசமானது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளி வாயிலுக்கு செல்வதற்கு முன்னால் தனது மனைவியை முத்தமிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இருவருக்கும் இடையிலான உறவை அது அதிகரிக்கும், இருவருடைய பாசத்தையும் அது கூட்டும், அவர்களுடைய இன்ப துன்பத்திலே நாங்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக மலர வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. கணேசுக்குரியவர்களே, ஏன் இந்த விவாகரத்துக்கள் இடம்பெறுகின்றன என்று கேட்டால் அதற்கான அடிப்படையான இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மஹரம்கள் அஜ்னபிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஜ்னபிகள் என்றால் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். அப்படியானவர்களோடு தனித்து பயணம் போகவும் முடியாது. அப்படியானவர்களுக்கு முன்னால் ஹிஜாபை நீக்கிக் கொண்டு இருக்கவும் பெண்களுக்கு முடியாது. இன்று சொல்வது கசப்பாக இருக்கலாம், சில பெண்கள் தனித்த முறையிலே தங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சாரதிகளோடு டிரைவர்ஸோடு பிரயாணம் சென்றதன் காரணமாக, அந்த பெண்கள் தங்களுடைய வீடுகளிலே வேலைக்கு வந்தவர்களோடு தனித்திருந்ததன் காரணமாக ஏற்பட்ட விபரீதங்களை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவற்றை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், நாங்கள் சிறியதாக கணித்த ஒரு விஷயம் பெரிய பயங்கரமான குண்டு வெடிப்புகளில் வந்து முடிந்திருக்கும். எத்தனையோ பேர் கைதேடப்படுவார்கள். காலம் கடந்த ஞானமாக அது இருக்கும் என்பதை கவனத்திலே சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நவீன உலகத்திலே தந்த மிக முக்கியமான ஒரு சாதனம் தான், மாடர்ன் டெக்னாலஜியுடைய ஒரு விளைவு தான் இந்த ஹேண்ட்போன்ஸ், இந்த இன்டர்நெட் என்பது. இவற்றினூடாக இடம்பெற்ற தலாக்குகள் எத்தனை, அந்நிய பெண்களோடும் அந்நிய ஆண்களோடும் செக் பண்ண போனதன் காரணமாக, அவர்களுக்கு ஒரு கமெண்ட் போனதன் காரணமாக, அந்த உறவு ஆரம்பித்து பெரிய ஒரு புள்ளியை ஆரம்பித்து பெரிதாக முடிந்த வரலாறுகள் எத்தனையோ உலகத்தில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. தலாக் இடம்பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம், இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் இடம்பெறக்கூடிய விவாகரத்துக்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் மட்டுமல்ல, பொதுவாக ஏனைய சமூகங்களுக்கு மத்தியிலும் இடம்பெறக்கூடிய விவாகரத்துக்கள் 25 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்டவர்களால் தான் அதிகமாக இடம்பெறுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பிரதானமான காரணம் இந்த சோசியல் மீடியா. சோசியல் மீடியா என்பது கத்தியை போன்றது. அந்த கத்தியை உரிய முறையிலே நாங்கள் பழத்தை வெட்டுவதற்கும் பயன்படுத்தலாம், கழுத்தை வெட்டுவதற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்று சோசியல் மீடியா என்பது பெரும்பாலும் மிகவும் மோசமான நோக்கங்களுக்காக வேண்டித்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு மிக முக்கியம் எமது மனைவி, எமது பிள்ளைகள், எங்களுடைய ஒழுக்கம், எங்களுடைய கற்பொழுக்கம் அது பறிபோய்விடுமாக இருந்தால் அதனை மீட்ட பெற்றுக் கொள்வது என்பது மிக கஷ்டமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, மறுநாளிலே ஒரு விசாரணை இருக்கிறது, அல்லாஹு தஆலா எங்களது கண்களை பற்றி விசாரிப்பான், எங்களுடைய உள்ளத்திலே விளையோடி கொண்டிருந்த எண்ணங்களை பற்றி விசாரிப்பான், அந்த எண்ணங்களுக்கு என்ன நடந்தது, அவற்றை நாங்கள் அலையெடுத்தோமா அல்லது பாதுகாத்தோமா அல்லது அல்லாஹு தஆலா சொன்ன விதத்தில் அவற்றை அமைத்துக் கொண்டோமா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா மிக கடுமையாக எங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது, புனிதமானது. குடும்ப வாழ்க்கை என்பது கௌரவமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பட்டாளங்களை இந்த உலகம் எங்கும் அனுப்பி வைக்கிறான், அவர்களை தீமையை தூண்டுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான். அவர்கள் அனைவரும் இந்த உலகத்திலே தீமைகளை பாவங்களை தூண்டிவிட்டு இரவிலே திரும்பவும் வருவார்கள். அவர்கள் எல்லோரையும் அவன் விசாரிப்பான், நீங்கள் எப்படி அவன் பாவங்களை தூண்டினீர்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லிக் கொண்டு போவார்கள். அவர்கள் அனைவருடைய பதிலையும் அவன் சட்டி கழிப்பான், இக்னோர் பண்ணுவான். கடைசியாக ஒரு மனிதன், ஒரு சைத்தான் வருவான், ஒரு குட்டி சைத்தான் வருவான். அவன் சொல்லுவான், என்னுடைய தலைவா, நான் ஒரு வேலையைத்தான் என்று செய்தேன், நான் வேறு எதனையுமே செய்யவில்லை. அது என்ன வேலை என்றால், பரத்து பைனல் மறுபடி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நான் பிரிவினையை உண்டு பண்ணி விட்டு வந்தேன் என்று அவன் சொல்லுவான். அந்த நேரத்திலே பெரிய சைத்தான் அவனை கட்டி தழுவிக் கொள்வான், அவனை நான் எதிர்பார்த்ததை செய்தது நீதான் என்று சொல்லுவான் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். குடும்பம் என்பது மிகவும் பாதுகாப்பான ஒரு நிறுவனம், அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன். எமது வீட்டிலே, எமது கடையிலே நாங்கள் அழகான உறவுகளை நாங்கள் பேணுகிறோம். ஆனால் வீட்டிலே இருக்கின்ற உறவு மிகவும் மோசமாக இருக்கிறது என்றால், நாங்கள் டோட்டலி ஃபெயிலியரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்னடியார்கள் மாட மாளிகைகளை கட்டியிருக்கலாம், பல வாகனங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கலாம், எங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரங்கள் இருக்கலாம். எமது வீட்டிலே நரகமாக இருக்குமாக இருந்தால், எமது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு மோசமாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் சம்பாதித்த ஒரு சதமும் பிரயோசனம் அளிக்க மாட்டாது என்பதை கவனத்திலே கொள்ளுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் உங்களுடைய துணையவருக்கு நல்லவராக இருப்பவர்கள் என்று சொல்லி காட்டினார். ஒரு மனிதன் உலகத்திலே எத்தனை பேரிடத்திலும் நல்ல பெயரை வாங்கலாம், ஆனாலும் தன்னுடைய மனைவி இடத்திலே அவன் நல்ல பெயர் வாங்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவன் நல்ல பெயர் வாங்க வேண்டும், அவனுடைய குடும்பம் என்ற அந்த இடத்திலே அவன் உயர்ந்தவனாக உயர வேண்டும். எமது குடும்ப வாழ்க்கையிலே பொறுமை இல்லை, விட்டுக் கொடுப்பதில்லை, பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது கிடையாது, எடுத்ததற்கெல்லாம் கோபமாக நடந்து கொள்வது, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, ஒன் வே திங்கிங், எப்போதும் ஒரு பக்கத்திலிருந்து தான் சிந்திப்பது என்ற நிலை இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அற்புதமான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி காணப்பட்டது. இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையும் சர்ச்சைகளும் வரமாட்டாது என்பது அர்த்தமல்ல சகோதரர்கள், நிச்சயமாக வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவியர்களுக்கும் இடையிலே சில நேரங்களில் வாய்த்தக்கம் வந்தது உண்டு, கோளாறுகள் வந்தது உண்டு, ஆனாலும் அவற்றை அவர்கள் அடிக்கடி தீர்வு செய்து கொண்டார்கள், அவற்றை அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய தானாக்கியமாக காணப்பட்டது. எனவே சகோதரர்களே, நாம் இந்த சந்தர்ப்பத்திலே எமது மிகவும் புனிதமான இந்த குடும்ப நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள்பாலிப்பானார். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தருவாயாக, எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை எனக்கு எங்களுக்கு தருவாயாக, மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கரிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன்.